இருபத்தேழு சுத்தம் என்பது தலைமுறை, இருபத்தேழு தலைமுறைகள். முரங்கூடு நரகுடை, நரகத்துக்கு அற அடைமொழி முரண், மாறுபட்ட நரகம் ஒரே மாதிரியா இருக்காது. நரகமானது அந்தந்த பாவத்துக்கு ஏற்ப வேறு ஒரு நரகத்துல ஒரே எண்ணெய் கொடிச்சுட்டே இருக்கும். முன்னால கொண்டு ஒட்டி அப்பளம் பிடிக்கிற மாதிரி அந்த ஆத்மாவை என்னுடைய சூழ்நிலை வாங்கிக்கும். இன்னொரு நரகத்துல வெறும் முறுப்புத்தான் வரும், அந்த முறுப்புல போட்டு பொசுக்குவாங்க. இன்னொன்று தூண் முருங்கு தூண் தடுக்க காஞ்சி அந்த தூணோடு போய் தட்டி கொண்டு போய் என்று அந்த ஆத்மாவை துன்பப்படுத்துவாங்க. இன்னொரு இடத்துல வெறும் சாக்கடை குண்டியா இருக்கும், அங்க ஒரு விஷயமே இல்லை, நாற்றம் தாங்க முடியாத ஒரு குண்டி என்று சொல்கிற நரகம். அதில் கொண்டு போய் அந்த ஆத்மாவை அவன் ஜீவ ஆத்மாவை அந்த தம்பிக்கனுடைய தூதியர்கள் தங்கிட்டான். அது நரகத்துல ஒரே மாதிரியான நரகம் அல்ல, நரகத்துல பலவிதமான நரகங்கள் இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை, ஒன்று சுபம் ஒன்று சுடாது. இந்த சுபுன்னு அங்க சுடாமன்னா நாட்டம் இருக்க முடியாது. அப்படி ஏதோ வர வகையில் அந்த ஆத்மாவுக்கு துன்பத்தை உண்டு பண்ணி அவர்கள் பாலத்தை போக்குவதுதான் நரகத்தனுடைய தொடர். அந்த நரகம் ஒன்றுக்கொன்று உறந்தவையினாலே முரண் ஒரு நரகு, ஒன்றுக்கொன்று மாறுபாடாயிருக்கிற நரகத்தில் ஆதானி என்னுடைய சுத்தங்கள் இருபத்தோரு சுத்தங்கள் ஆழ்ந்து போகாதவடி அருள் அரசு காப்பாற்றிய பெருமானி என்னை ஆட்கொண்டதோடு என்னுடைய தலைமுறை 31 காப்பாற்றி பெருமானே எனக்கு வணக்கம். தோழா போற்று துணைவா போற்று. நீ சிலருக்கு தோழனா வராது, சில பேருக்கு துணை கணவனாக வருகிறார். சுந்தரம் சுவாமிகளுக்கு நீ தோழனா போயிருக்கிறார், என் மாதிரி மாணிக்க வாசகருக்கு நீ கணவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். அதான் சுந்தரமூர்த்தியினுடைய மார்க்கம் தோழமை மார்க்கம், சக மார்க்கம், தாச மார்க்கம், சத்துத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். தாச மார்க்கம் திருநாயக்கரசர் போனது, ஆண்டாநடி என்னான சம்பந்தர் போனது தந்தையும் புத்திரனும் போல சத்துத்திர மார்க்கம். சுந்தரர் போனது சக மார்க்கம், நண்பர் இறைவனும் சுந்தரனும் தோழனும் நண்புடையவர்களாக இருந்தார். அப்ப நண்பர்களவனாக இருக்கிறேன், சகமார்க்கத்தார்களுக்கு நண்பனாக இருக்கிறேன். சன்மார்க்கத்துக்கு வந்துட்டான் நாயகனாயுதார்கள் இருக்கிறவர்களுக்கு அந்த அதிகாரத்தில் நீ கணவனாக இருக்கிறார். துணை துணை என்பது கணவன். தோழா போத்து துணைவா போத்து, வாழ்வே போத்து என் வைத்தே போத்து. வாழ்வே என்னுடைய நல்வாழ்க்கையாக இருக்கிற பெருமானம். வைப்பு நான் தேர்வுபட்ட செல்வன், வைப்பு என்பது சேவநிதி. பிற்காலத்துக்கு உதவி துணியும் சம்பாத்திய சம்பாத்தியத்தை அப்படியே பிக்சட் டெபாசிட்டா போட்டு எடுக்காம அதுதான் வைப்பு. வைப்பு எடுக்கிறதில்ல, எடுக்காம வச்சிருக்கிற செல்வம் அதுக்கு வைப்பு என்று வைப்பு. போட்டு முத்தா போட்டு முதல்வா போட்டு. முத்தம் என்றால் ஒருவன் மோட்சம் தருகிறவன், மோட்சம் தருகிறவனாக இருக்கிறார். முதல்வா போட்டு எல்லா தலைவனுக்கும் முதல்வன் தலைவனாக இருக்கிறான். சிவன்தான் தலைவன், மற்ற எல்லாருக்கும் சிவன் தலைவனாக இருக்கிறார். அத்தா போற்று அரணே போற்று. அத்தா தந்தையே, தந்தைக்கு அத்தன் இல்லை, நீ தந்தையாக இருக்கிறாய். அதே சமயத்தில் சரணாவும் இருக்கிறாய். தந்தை என்ன சொல்கிறான், ஒரு தாயோடு கூடிய உலகத்துல உயிரை உண்டாக்கிட்டே இருக்கிறான். நீ அரண் என்ற உத்தரமாக இருந்து அழித்துக் கொண்டே இருக்கிறாய். நீ ஆக்குகிறவனாக இருக்கிறாய், அழிப்பவனாக இருக்கிறாய். அத்தன் என்றால் ஆக்கிறவன், அறன் என்றால் அழிப்பம். ஆக்கியவனாகவும் நீ அழிப்பவனாகவும் இருக்கிறாய். உரை உணர்வு இறந்த உரியவற்று. உரை பேச்சுக்கும் அப்பால் பட்டவன், உணர்வு நினைப்புக்கும் அப்பால் பட்டன். இறந்த என்றால் கடந்த, உரை இறந்த ஒருவன், உணர்வு இறந்த ஒருவன், ரெண்டா பிரிச்சுப்படுகிறேன். உரை இறந்த பேச்சிறந்தவன், வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டவன் என்று மாற்றம் மனங்களில் நின்ற பெருமானும் என்று சிவபிராணத்தில் பார்க்கிறமே அதுதான். உரை இறந்த ஒருவன், பேச்சை கடந்த ஒருவனே, உணர்வு இறந்த ஒருவர், நினைப்பை கடந்த பெருமானே, உனக்கு வணக்கம். விரிகடல் உலகும் விளைவிலே போற்று. விரிகடல் கடலால் விரிந்த இந்த உலகம், விரிந்த கடலுக்குள்ளே எத்தனை பொருள்கள் விளைகின்றன, உற்பத்தியாகின்றனவோ அத்தனை விளைவாகவும் இருக்கிற பெருமானே வணக்கம். அருமையும் எளிய அழகோ போற்று. எளிய எளிய தன்மை, உறவிடத்தில் காணப்படுகிற குணத்திலே உருவம் என்பது அருமை இருந்து அருமை இல்லாத கிடைப்பற்ற அருள் இல்லாமல் எளிமையாக கிடைக்கின்ற அழகு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற குருமானி கடவுள் கிடைப்பதற்கு எளியவனா அரியவனா என்று கேட்டால் நம்ம மாதிரி இருக்கும்போது அப்பா கடவுளாக இருந்தால் நம்மளால நிறுத்தி பார்க்க முடியாது அவன் இங்கே இருக்கிறான் நான் நினைக்கிறேன். மாணிக்காசியர் என்ன சொல்றார், கடவுள் அப்படி இருக்கார் ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சிறவனா இருக்கிறான் அருமை குரு அவன் கிடைப்பதற்கு அருமை உடையவன் அல்ல எளிய எளிமனாக இருக்கிறான் எது போல எளிமையாக இருக்கிறான் ஞான சம்பந்தம் அம்மே அப்பான அழுதார் அவர்தான் ரெண்டு வாக்கு மீது அழுதவுடனே இறைவன் வெளிப்பட்டு வந்து கையில பொற்றுமத்தை கொடுத்துட்டான். அப்படி அழுதவுடனே பொற்றுமத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் வெளியவன். இது மாணிக்கவாசகரே இடத்தை சொல்றார். மழை கையில் வந்து பொற்றுண்ணம் என்றால் உண்மை அறிய என்று அறிகிறேன். குழந்த கையில பொற்றுண்ணம் கிடைத்தது போல நீ எளிமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறது தவிர அறிவையும் அறிய எளிய எளிமையாக கிடைக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட அழகான வக்தியை உனக்கு வணக்கம். இதைத்தான் வைணவர்கள் சௌலபியம் என்று சொன்னார். இதற்கு வேறொரு வார்த்தை அருமையில் எளிமை என்பதைத்தான் வைணவர்கள் இறைவனுடைய குணத்தில் சௌலபியம் ரொம்ப எளிமையாக கிடைப்பான். அடியார்களுக்கு எளிமையாக ஓடி வருவான். கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி கண் என்பது கண்ணோட்டம் தாட்சண்யம் கருமுகில் மேகம் மேகத்தை போல தாட்சண்யம் உடையவை மேகம் இருக்கிறது. அந்த உலகத்து மக்களுக்கு மழை பெய்ய வருது. மழை பெய்ய வரும்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள்ல நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று பார்த்து நல்லவர்களுக்கு மட்டும் மழை பெஞ்சு கெட்டவர்களுக்கு மழை பெய்யாமல் தனியா போய்தான் இல்ல எல்லாருமே மழை பெய்யும். இது உப்பு தாஞ்சிருக்கும் நிலம் இது நெல் உழைகிற நிலம் ஏதாவது வித்தியாசம் பார்க்கிறா கிடையாது. எல்லாரிடத்திலும் ஒரு இடத்துல தண்ணி இல்லை இன்னொரு இடத்துல தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு தண்ணி இல்லைன்னு வித்தியாசம் பார்க்கிறா கிடையாது. எந்த வித்தியாசம் பார்க்காமல் மேகம் மழை பெய்யுமா அதுதான் சொல்றா. சங்க காலத்திலே ஒரு புறவன் சொல்லியிருக்கிறான், அருகுலத்து விட்டும் அகல் வயல் பொழிந்தும் வரையா மரவின் மாறு போல அகல் வயல் பொழிந்தும் மிக பெருசா வயல் இருக்கு தண்ணீரே இல்லை அந்த வயல்ல அகன் குளம் தண்ணி இருக்க குளத்துல அங்கேயும் மழை பெய்யும் இருக்கு இல்லைன்னு பாக்குறது இல்லை ஏழை பணக்காரன் பாக்குறது இல்லை வேண்டும் வேண்டாமன்னு பாக்குறது எல்லாருக்கும் மழை பெய்யும். அதுபோல கடவுள் என்ன பண்றான் எல்லாருக்கும் அது செய்ய காத்திருக்கிறான். இவன் பெரியவன் இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் இவன் இவன் கெட்டவன் என்றெல்லாம் பார்க்கிறது எல்லாருக்கும் அவன் தாட்சியம் செய்கிறவனால் இருக்கிறான். மனுஷனுக்கு மட்டும்தான் மழை பெய்யும். ஊரில் உள்ள மாடுகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்குமே மழை பெய்யும். புண்ணு முளைக்கிறதுக்கும் தண்ணி பெய்யும். பின்பு மரம் செடி கொடி வளரணும் அதுக்கு மழை. ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கணும் அதுக்கு மழை. மனுஷனுக்கு தண்ணீர் வேணும் அதுக்கு மழை. ஆக எல்லா உயிருக்கும் மேகமானது தாட்சண்யம் உடையதாகி பொதுவா மழை பெய்யும் மாதிரி கடவுளும் பொதுவான தாட்சண்யம் உடையவனாக இருக்கிறார். கருவியில் ஆகிய கண்ணீர் போற்றி மண்ணிய திருவருள் மலையிலே போற்றி திருவருள் என்று சொல்வது ஒரு மலைவாது பெரிய வடிவத்திலே அவன் குருவரை சுரக்கிறான். என்னையில் ஒருவன் ஆக்கி நெருங்கழல் சென்னியும் வைத்த சேவகரை போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி என்னும் ஒரு குருவாக மதித்தான் பெருமான். நான் ஒன்றுக்கும் பத்தாதவனாக இருந்தேன் ஆனா என்னை ஒப்பற்றவனாக ஒருவன் என்றால் ஒப்பற்றவன் என்னை ஒரு சிறந்த மனிதனா நினைச்சு எனக்கா நீ குருநாதரா வந்து உன் ரெண்டு குருவன் போட்டு என் தலைமையில் வச்சுக்கிட்டே என்ன ஆச்சரியம் கேட்டு கையன் இன்னும் பழகத்துல பெண்ணைய கூட சொல்ல நாயனுக்கு தனிச்சு விட்டு நாய் மாதிரி இருக்கிற எனக்கு பொன்னாளான சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சு பெண் சிம்மாசனம் போட்டு ஒரு நாயக்கிட்டு உட்கார வச்சது மாதிரி எனக்கு நீடைய உபசாரம் செய்திருக்கிறார் பெண்மணி என்றெல்லாம் தேவனுடைய கருணையை வியந்து பேசுவார். அதுல இங்கு உண்டு என்னையும் ஒருவன் ஆக்கி என்னையும் ஒப்பற்ற ஒருவனாக கருதி இருங்கழல் என்னுடைய பெரியவையை சென்னையில் உங்களுக்க செய்வதாக என் தலைவரை திருவிடு கூட்டிய பெருமானம் எனக்கு வணக்கம். தொழுதகை துன்பம் துடைப்பாயில்லை தொழுதகை உன்னை யார் வணங்குகிறாரோ வணங்குகின்ற கை வணங்குகின்ற கையுக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை நீக்கி விடுவார். ரெண்டு கையும் கூட்டி வணங்கினால் அந்த கைக்கு ஒரு இடையூறு வருமானால் இளைஞன் ஓடி வந்து அந்த கையை காப்பாற்றும். என வணங்கின கையாச்சு இதுக்கு ஒரு துன்பம் வரலாமா என்று இந்த இறைவன் ஓடி வந்து காப்பாற்றுவான். தொழுகை அவனை வழிபட்ட கையுடைய துன்பம் துடைப்பாய் போட்டு துன்பத்தை ஊக்குவிப்பான். இறைவனிடத்தில் போய் நான் கை கூட்டி வணங்கினா அந்த கைக்கு ஆபத்து வராம காக்குறான் அப்படின்னு சொன்னார். அப்பா காலை காக்க மாட்டாரா தலையை காக்க மாட்டாருன்னு ஒரு சந்தேகம். இது என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு உறுப்புக்கு சொன்னா மற்ற உறுப்புக்கும் சேர்த்து தலை இறைவனை வணங்கி இருந்தால் அந்த தலையை காப்பாற்றுவான், கால் கோயில வளம் வந்திருந்தால் அந்த காலத்துக்கு துன்பத்தையும் நீக்குவான். ஒருவார் கிளவி இணைப்பார்க்கண்ணும் செல்வம் இழக்கம். ஒருத்தன் விஷம் குடிச்சான் செத்துக்கிட்டான், விஷம் குடித்தவன் சாவான்ங்கிறது ஒரு வாக்கியம். விஷம் குடிச்சவன் ஆம்பளையா இருந்தா தானே சாவான், விஷம் குடிச்ச ஒரு பெண்ணா இருந்தா அவன் தான் செத்து போவான். ஆனா வாக்கியம் என்ன, விஷம் குடிச்சவன் செத்து போவான்னு வாக்கியம் உலகத்தில் இருந்தாலும் விஷம் குடித்தவளும் சாவாள், விஷம் குடித்த ஒரு ஜந்துவும் செத்து போகும், எல்லாத்துக்கும் போகும். அந்த இலக்கணம் ஒரு பால்ல சொன்னாலும் மற்ற பாலுக்கும் வரும். அதுபோல கைய காப்பாத்துவான்னு சொன்னா அந்த தலையை காப்பாற்ற மாட்டான், காலை காப்பாற்ற மாட்டான்னு அர்த்தம் இல்லை. அந்த தலை வணங்கியிருந்தால் அதையும் காப்பாற்றுவான், அந்த கால் இறைவனை வளம் வந்திருந்தால் அதையும் காப்பாற்றுவான், நெஞ்சை நினைத்திருந்தால் நெஞ்சையும் காப்பாற்றுவான். ஆகவே எது எதை எந்தெந்த உறுப்பை இறைவனுக்கு அவன் சமர்ப்பிக்கிறோமோ அந்தந்த உறுப்பை அவன் காக்க தயாராக இருக்கிறான். அது எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு கை மேல வச்சு சொல்லியிருக்கான். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிழா ஆனந்த வாரி போற்றி, ஆனந்த வாரி ஆனந்த கடல். அழிவில்லாத எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த கடல்ல தண்ணீர் வந்தார், அழியாத வற்றாத ஆனந்த கடல். அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, இறைவனுக்கு அழிவதென்ற சாக்காடு கிடையாது, ஆவதென்ற பிறப்பும் இல்லை, ரெண்டையும் தாண்டினவன் கடந்தாய் தாண்டினவன். அழிவதென்ற சாக்காட்டையும் ஆவதென்ற பிறப்பையும் கடந்தால் நீங்கிவனை பிறப்பிடத்தில்லாதவனே உனக்கு வணக்கம். முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, முழுவதும் எல்லாவற்றையும் இறந்த தாண்டி போனவன் எல்லாவற்றையும் கடந்து விட்டான். அவனை கடந்தவர்கள் யாரும் இல்லை, அவன்தான் உலகப்பொருள் அத்தனையும் தாண்டி இருக்கிறான். மானே நோக்கி மன ஆளா போற்றி, மான் போன்ற கண்ணையுடைய உமாதேவிக்கு கணவனையே வணக்கம். வானகத்தமரல் தாயே போற்றி, தேவர்களுக்கெல்லாம் தாய்போல் இருப்பவனே வணக்கம். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேர் ரொம்ப உயர்ந்த சைவ சித்தாந்தம் சொல்றார். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, உயிரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. இது பஞ்சபூதம். பார் என்பது பூமி. இந்த பூமியில அஞ்சு விதமான தன்னாத்தரை இருக்கு, அஞ்சு குணங்கள் இருக்கு பூமிக்கு. பூமிக்கு மேல் இருக்கிற ஒரு பூதம் நீர். அந்த நீர்ல அஞ்சு இல்ல, ஒண்ணு குறைஞ்சு போகுது, நாலு தான் இருக்கு. தண்ணிக்கு மேல அக்னி இருக்கிறது, அந்த அக்னியில ரெண்டு தன்னாத்தர் கொஞ்சம் மூணு தான் இருக்கு. அக்னிக்கு மேல காற்று இருக்கு, காற்றுல ரெண்டே ரெண்டு தன்னாத்தர். காற்றுக்கு மேல் ஆகாயம், ஆகாயத்துல ஒரே ஒரு தன்னாத்தரை, ஒரே ஒரு சிலைதான் இருக்கு. அதாவது அந்த வானத்துக்கு சப்தம் ஒளி உண்டுதான் இருக்கு, வேற எந்த விதமான உணர்ச்சியும் எந்த தன்னாத்தரையும் வானத்துக்கு கிடையாது. கடைசியில வச்சிருக்கிறது வெளி இடை ஒன்றாய் விளைந்தாயி போற்றி, வெளி என்றால் ஆகாசம், ஆகாசத்தில் ஒரே ஒரு பொருள் தான் போகும், அதான் ஈத்தர் என்று நான் சொல்றேன். நீங்க ஆகாயம் என்பது காற்றையும் கிடந்திருக்கிற ஒரு இடம், அது வழியா நம்ம வந்து ஒளி ஒளியை பரப்பலாம். சப்தம் நீங்க போகுது, எந்த சந்திர மண்டலத்தில் இருக்கிறவனுக்கும் இங்க அமெரிக்காவில் இருக்கிறவனும் பேசுகிறாங்க, சத்தம் கேட்குது. எது வழியா போகுதுன்னா அந்த வானம் என்ற ஒன்றின் வழியாத்தான் அவன் சப்தத்தை போக்க முடியும். சத்தத்தை ஊழியர்கள் எது என்றால் அந்த வானம், அந்த வானத்துக்கு ஒரே ஒரு தத்துவம் இந்த சப்தம் என்று சொல்கிற ஒரு பண்பு, அதுல ஒன்று மட்டும் இருக்கு. அந்த வானத்தின் கீழே கொஞ்சம் இறங்கினா வலின்னு பேர். வலி என்பதற்கு ஒரு காற்று, அந்த காற்றுல வந்தவன சத்தமும் கேட்கும், அதோடு கூட ஸ்பரிசம். ஸ்பரிசம்னா ஊற்று உணர்ச்சி, தொடுகிற உணர்ச்சி. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், காற்று அடிக்குது, மேல படும்போது வெயில் மேற்கிற காற்று அடிக்குதுப்பா, என்ன கொடுத்து கொடுக்குறோம். அப்ப உணர்ச்சி காற்று சத்தமும் உண்டாக்கும், அதோட உணர்ச்சியையும் சத்த பரிச என்ற ரெண்டு உணர்வு காற்றுக்கு இருக்கிறது. அதுக்கு அடுத்த வெற்றி நெருப்பிடத்துல மூன்று இருக்கிறது, சத்த ஸ்பரிச ரூபம். ரூபம் என்றால் வடிவம், நெருப்பு எரியும்போது நெருப்புக்கு ஒரு உருவம் கண்டுபிடிக்கிறது. அது கேட்டா சுகர் உணர்ச்சி இருக்கு. நெருப்பு எரிந்து சடச்சடங்க வெடிக்கிற சத்தம் இருக்கு, சத்தம் இருக்கு, அதுல ஒரு வீரம் இருக்கு, கையால் தொட்டு பார்த்தா சுடுகிற உணர்ச்சி இருக்கு. ஆக நெருப்புக்கு மூணு தன்மை உண்டு. நெருப்புக்கு கீழ் இருப்பது நீர். தண்ணீர்ல என்னென்ன உண்டுனா சப்த ஸ்பரிச ரூப ரசம். ரசம் என்றால் சுவை. தண்ணீர்ல சுவை பார்க்கலாம். தண்ணீரை வாயில விட்டா ருச்சி தெரியும். நமக்கு ருச்சியை அறிவிப்பது எது? சுத்திப்பு, குளிப்பு, சார்ப்பு, கசப்பு என்ற ஆறு சுவையும் எது தருகிறது என்றால் தண்ணீர். ஒரு கல்கண்ட வாயில போடுறோம், தானாவே ஒரு சுத்திக்கு தெரியல தண்ணீரா வைத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்கண்டு பத்த மாத்திரத்துல நாக்கு ருசிக்கல, கல்கண்டு நாக்கல பட்டவுடனே நாக்கினுடைய தண்ணீர்ல கல்கண்டு கரையு லேசா கரைஞ்சு, அது கரைஞ்ச உடனே அந்த தண்ணீர்ல கண்டுபிடிக்கும். எந்த பொருளையும் நாக்கு தன்னிடத்தில் இருக்க தண்ணீரினால் கரைத்துத்தான் ருசி பார்க்க முடியுமே தவிர, அந்த கல்கண்ட வச்ச மாத்திரத்து ருசியோ வேப்பங்காய வச்ச மாத்திரத்தில் கசக்கும் என்பதோ அது கண்டுபிடிக்க முடியாது. அது கரையணும். அந்த பொருள் தண்ணீரில் கரைந்த பிறகுதான் சுவைதான முடியும். சுவையை காட்டுவது திடமாக இருக்கிற பொருள் அல்ல, அது இருக்கக்கூடிய கரச தண்ணீரினால் தெரியும். அடுத்தது மண். மண்ணில சப்த ரச ரூப ரச கர்த்தம் வாசனை வரையிலும் அது கொடுக்கிறது. இந்த அஞ்சு விதமான உணர்வையும் பூமி என்ற திடப்பொருள் நமக்கு கொடுக்கும் என்பதாக இதை வச்சு காட்டுறேன். இது என்ன பண்ணு தலைகளை சொல்றேன். அதாவது கீழிருந்து மேலே போற பார் இடை ஐந்தாய் பூமி, அதுக்கு மேல நீர் இடை நான்காய், பூமிக்கு மேல் தண்ணீர், அதுக்கு மேல தீ இடை மூன்றாய், நெருப்புல மூணு, அதுக்கு மேல வலி இடை இரண்டாய், காட்டுல ரெண்டு, அதுக்கு மேல போனா வெளி ஆகாசம், ஆகாசத்துல ஒன்றாய் இருக்கிறான். இந்த சுவையாக இருக்கிறான் ஏழு விதமான உணர்வுகள். இந்த உணர்வு தான் கடவுள். கடவுள் என்பவனா அப்படின்னு இந்த உணர்வு மூலமாக நமக்கு காட்டி கொண்டிருக்கிறான். அங்கங்கே கடவுள் இருக்கிறான் இந்த உணர்ச்சியால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறேன். அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. அழிபவர் ரொம்ப கனிந்து போனவர், பழம் அழிஞ்சு போச்சு, பணம் பழமான கனிவு கொடுத்துவிட்டால் கனிந்த பழத்தை அழிந்து போன பழம் என்று நான் சொன்னேன். ஆனால் அழிபவர் என்றால் ரொம்ப கனிவு கொண்டவர், இரக்கம் கொண்டவருடைய மனத்திலே அவன் அமுதமாக ஊறுகிறான். கனவிலும் தேவற்று அறியாய் போற்றி. தேவர்கள் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இறைவன் தோண்ட மகிழ்கிறான். கனவுலாவது வாயான்னு கேட்கிறார், கனவு வரமாட்டேங்கிறான். தேவர்களுக்கு கனவுல காட்சி கொடுக்கிறது இல்லை. ஆனா அடியார்களுக்கு கனவிலும் வருகிறான், நனவிலும் வருகிறான். மாணிக்க வாசகர் சொல்றார், எனக்கு நீ நேர நனவிலே இருந்தது என்று சொல்ற. கனவிலும் தேவர்க்கு அறியாய், தேவர்களுக்கு கனவிலே அறியவனாயிருக்கிற பெருமானே, நனவிலும் நாயேற்கு அருளினை, நாய் போன்ற எனக்கு நீ நனவு, நல்ல வீழ்ச்சி கொண்டிருக்கிற என்னுடைய நினைவு நேரத்திலேயே நீ குருநாதரா வந்து எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்றார். பிறகு இவர் தரிசித்து வந்த தலங்களை எல்லாம் சொல்ற. திருப்பெருந்துறையில கலந்து பல ஸ்தலங்களை சுற்றி கொண்டு கடைசியில் ஒரு சந்திரத்தை போயிட்டார். மறுபடியும் எத்தனையோ தலங்களெல்லாம் பார்த்துட்டார். அந்த தளத்தை ஒன்னொன்னா நினைச்சுப்பாங்க, வரிசையா இருக்காது, கொஞ்சம் மாறி போகும், முன்னும் முன்னா மாறும். செய்யலானதுனாலே அப்பப்ப தனக்கு நினைவு வருகிற ஊரெல்லாம் சொல்ற. விடை மருது விடையும் எந்த ஆய் போற்றி. திருட மருதோடு இருக்கிற எங்கள் தந்தையும் தாயுமான பெருமானே வணக்கம். சடையிடையே கங்கையை தரித்தாய் போற்றி. சடையிலே கங்கை விட்டிருக்கிற பெருமானே வணக்கம். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. ஆரூர் திருவாரூர்ல இருக்கிற அரசன். மதுரையில சொன்னார் ஆடக முதலுக்கு அரசே போட்டீங்கன்னா, அங்க மதுரையில சௌந்தர பாண்டியனாக வந்தார். திருவாரூர்ல எங்க வந்தார் அவர்? ஆனா திருவாரூருக்கு சுவாமிக்கு என்ன பெயர்? தியாகராஜன். அவனே ஒரு ராஜான்னு சொல்றோம். அதனால என்ன பண்றாரு? ஆரூர வந்த திருவாரூரில் தங்கி இருக்கிற அரசே தியாகராஜனே, தியாகராசன் என்பதைத்தான் இங்க அரசன் என்ற பெயராலே சுட்டுகிறார். ஆரூர வந்த அரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி. சிறப்பு பொருந்திய திருவையாற்றிலே இருக்கிற பெருமானி, திருவையாற்றிலே ஆதிசீவனாக இருந்த பெருமானி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி. திருவண்ணாமலையே அண்ணா தலைவனாக இருந்த பெருமானியை போற்றி. இந்த ஊருக்கு தான் போயிருக்க. திருவிடமுருகூர், திருவாரூர், திருவையார், திருவண்ணாமலை இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு கடைசியில சிதம்பரத்துல வந்து இந்த பாட்டு பாடுற. கண்ணார முதக்கடையே போட்டி கண்ணறிந்த அமுதக்கடல் பார்த்துடராயிருக்கிற பெருமானம் ஏகம்பத்துறை என்றாய் போட்டி. ஏகம்பம் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்திலே இருக்கிற பெருமானி என்றாய், தந்தையின் தாய்மாய் இருக்கிற பெருமானி. காகம் பெண்ணுருவானாய் அந்த ஊர் கோயில்ல இறைவன் அந்த கர்ப்ப கிரகத்திலேயே சாமி அம்பாள். காஞ்சிபுரத்தில் உள்ள எந்த சிவங்கோயில் போனாலும் சிவங்கோயில கர்ப்ப கிரகத்துல நடுவில் இருந்து முடியும். லிங்கத்து திருச்சவரில் பாத்தீங்கன்னா செதல சுமாஸ்கண்டர் சுவாமி அம்மனும் இருக்கும். ஆகவே அந்த பாகம் பெண்ணுருவான இடப்பாகத்தலை பெண் உருவத்தோடு கூட சுமாஸ்கந்தராய் இருக்கிற பெருமானே உனக்கு வணக்கம். பராய்த்துறை நீரிய பரணி போற்றி திருப்பராய்த்துறையில் இருக்கிற பெருமானே வணக்கம். சிராப்பள்ளி நீரிய சிவனியை போற்றி திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பெருமானே வணக்கம். மற்றோர் பற்றிந்து அறியேன் போற்றி, வேறு பற்றி எனக்கு கிடையாது இறைவனே உன்னுடைய பற்றி தவிர வேறு பற்றி எனக்கு இல்லை. சுந்தரமுருசாமிகள் சொல்லுவார், மற்றுப்படி வேறு பற்றில்லாமல் என் திருவடியே நான் துணையாக பிடித்திருக்கிறேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார். அதே போல ஏறும் சொல்றார், மற்றோர் பற்று இல்லை, வேறு ஒரு பிடிமானம் எனக்கு கிடையாது, என்னையே நான் பிடிமானமாக வைத்திருக்கிறேன், வேறு யாரும் எனக்கு பிடிமானம். மற்றோர் பற்றிந்து அறிவு குற்றாலத்து என் கூட்டா போற்றி, குற்றாலத்திலே கூட்டனாய் இருக்கிற பெருமானே வணக்கம். குற்றாலம் என்ற ஊருக்கு போனோம்னா ரெண்டு கோயில் இருக்குங்க, பெரிய அறிவுறுத்த மெயின் ஃபால்ஸ், அதுக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயில், அதுக்கு இன்னும் கொஞ்சம் மடக்கே வந்தோம்னா அங்க ஒரு சித்திர சபை என்ற ஒரு கோயில். சித்திர சபையும் இந்த மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் சிவன் கோயிலும் ரெண்டு கோயில் இருக்கு, ரெண்டு கோயிலுக்கும் வேற வேற பெயர். சித்திர சபை இருக்க அதுதான் குற்றாலம், அங்கதான் கூட்டம், நடராஜ பெருமான் அங்கேதான் கூட்டம், அதுதான் குற்றால புயம் கூட்டா போட்டி. குற்றாலம் என்ற கோயில் இருக்கிற கூட்டணியை போது அப்ப இந்த மேம்பாச்சு பக்கத்தில் இருக்க அந்த சிவங்கோயிலுக்கு என்ன பேருனா அந்த ஞான சம்பந்தத்தார் குறும்பலா, அந்த ஸ்தலத்துக்கு பேர் குறும்பலா. ஒரு கோயில் பலாமரம், இன்னொரு கோயில் ஆலமரம். ஆலமரம் இருக்கிறதா குற்றாலம், பலாமரம் இருப்பது குறும்பலா. எந்த வசனமா வளரல, குட்டை குட்டையா வளர்ந்துருந்தது. ஆலமரம் குட்டையா இருந்ததுனால குரு ஆலம் குற்றாலம், அதே போல பலாமரம் துருவலா இருந்ததுனால குறும்பலம் என்று செலவிருச்சம். இந்த கோயிலுக்கு பலாமரம், அந்த கோயிலுக்கு ஆலமரம். ஆலமரத்திலேதான் சுவாமன் நடராஜ பெருமானாக இருந்தார். அதால்தான் குற்றாலத்தம் குட்டா போச்சு. குற்றாலத்தம் இது முன்னாடி கூட இன்னொரு பிரியாசம் சொல்வார், கற்றாவின் மனம் போல பசுந்துருவ வேண்டுவனே, குற்றால தமந்தரையின் கூட்டாவும் குறைவதற்கு, குற்றால தமந்தரையின் கூட்டாவும் குறைவதற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருவ வேண்டுவனே என்று அங்கேயும் குற்றாலத்தொரு கூட்டம் என்றே சொல்ற. அப்பர் சாமிகளும் சொல்ற, குற்றாலத்துறை கூட்டணி குற்றாரியாரு, அது திருவங்கமான குற்றாலத்துறை கூட்டம். அப்ப கூட்டம் இருக்கிற இடம் குற்றாலம் என்பதை திருநாள் கிருஷ்ணன் சொல்றார், மாணிக்கவாசகரும் சொல்ற. கோகை நீரிய கோவையே போற்றி, கோகை என்ற இடத்திலே தங்கி இருக்கிற தலைவனே வணக்கம். கோகை என்பது திருப்பெருந்துறை என்று சொல்கிற ஒரு இடம், அதே போல கோகை என்பது இங்கே திருவாவூரையும் குறிக்கின்ற ஸ்தலம். இந்து தலத்தில் ஏதாவது ஒரு ஸ்தலமாக இங்கு கொள்ள வேண்டும். நீங்கோ இருமலையம் என்பாய் போற்றி, நீங்கோய் நீங்கோய் என்று சொல்கிற ஊரிலே மலையிலே இருக்கிற பெருமானே. இது வந்து குளித்தலைக்கு பக்கத்தில் இருக்கும் குளித்தலைக்கு மேல் எதிர்ப்பறையில இருக்கிறது. தாங்கார் பழனத்து அழகா போற்றி, பழனம் என்ற ஊர் அங்கு இறைவன் எழுந்து இருக்கிறார். திருவிழாருக்கும் கிழக்கே திருப்பழனம் என்ற ஊர். கடம்பூர் மீறிய விடங்கா போற்றி, திருக்கடம்பூரில் எழுந்திருக்கிற விடங்கமே வணக்கம். திருக்கடம்பூர் என்பது திருநாரியூர் பக்கத்துல காட்டுமன்னார்குடி பக்கத்தில் இருந்து கடம்பூர். அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி, தன்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற தலைவனை அப்பனே போட்டி. யுத்தி யுத்தி என்பது ஆலமரம், ஆலமரத்தின் கீழே யுத்தி என்ற ஆலமரத்தின் கீழே இருந்து இரு முழுவதற்கு ஆறு இயற்கைகளுக்கு இயற்றினார் என்ற ஆறு பேர்களுக்கு இறைவன் உபதேசம் செய்தார். திருவிழாவுக்கான கதை. அத்திக்கு அருளிய அரசே, அத்தினா யானை, அத்திக்கு அருளிய யானைக்கு அருள் செய்தார். வெள்ளானைக்கு சாதம் தீர்த்த படலம்னு ஒரு திருவிழாவில் ரெண்டு திருவிழாவில் வித்தி நடக்கும் போது இருந்து ஆறு இயற்கைகளுக்கு அர்ச்சனா சுற்றி சொல்லிக் கொடுத்தார். அதேபோல வெள்ளானைக்கு சாபம் நீக்கினார். இதெல்லாம் மதுரை தலைப்புறாங்க. தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் குறைவா போற்றி.